الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون صدق الله العظيم عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تكثر الكلام بغير ذكر الله فإن كثرة الكلام بغير ذكر الله قسوة للقلب وإن أبعد الناس من الله القلب القاسي وقال أيضا إنكم لتموتون كما تنامون وتبعثون كما تستيقظون وتحاسبون بما تعملون ثم إنها لجنة أبدا أو لنار أبدا أو كما قال عليه الصلاة والسلام ألوت أرلالنم نكنت أنبديون ما هي أروما الله جل شأنه وتعالى ويفهلنده ஈருலக தலைவர் நபிமார்கள் ரசூல்மார்களின் வருகையில் இறுதியான அன்பு நபி ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் ஒப்படைத்து எட்டி வைத்து சென்ற கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊன்கள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அமானிதமாக அருள் இருக்கும் இந்த குறுகிய கால அவகாசத்தில் அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாத்து அக்கட்டளைகளை அன்பு நபி ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு அதை செயல்படுத்தி காட்டினார்களோ அந்த வழிகாட்டல்கள் வழிமுறைகள் அச்சுன்னாக்களை எடுத்து நடக்கக்கூடிய சாலிஹான முத்தகீன்களாக இருப்பதற்கு முதன் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் நசீஹத்தினும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். மேலான அகண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அருளிருக்கும் இந்த வாழ்க்கை அது ஒரு அமானிதமான வாழ்க்கை. அமானிதம் என்பது நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை நாம் இழக்க காத்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கையை விட்டு பிரிவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த அமானிதத்தை விட்டு நாம் பிரிந்தது கணம் அல்லாஹ் இந்த அமானிதத்தை பற்றி எங்களிடம் விசாரிக்க இருக்கிறார். அந்த விசாரணை லேசானதல்ல, மிக பாரமானது, மிக சுமைகள் தாங்கியது, மிக கடினமானது அன்பானவர்களே. எனவே இந்த அமானிதமான வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பதிய வேண்டிய ஒரு செய்திதான், இந்த வாழ்க்கை இதில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது வார்த்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், செயல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இந்த அளவுக்கெனில் நாம் செய்யும் கண் ஜாடைகளாகவும் இருக்கலாம். மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் பல பிரதிபலிப்புகளையும் பல மாற்றங்களையும் பல யதார்த்தங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்து கொள்ளும். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு அடியான் ஒரு ஹராமானதை கேட்கிறான், அல்லது ஒரு அடியான் அல்லாஹ் தடுத்த ஒரு செயலை பார்க்குகின்றான் என்றால், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள், ஹராமான செவியும் ஹராமான பார்வையும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் ஈமானிய வெளிச்சத்தை பறித்துவிடும் என்கிறார்கள். மீலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தடுத்த செயல்பாடுகள் மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய நல்லமல்களும் கூட, நாம் பாவம் செய்தால் அது எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்புகளை பலவிதமான மாற்றங்களை எவ்வாறு உருவாக்குமோ, மீலானவர்களே, அதே போன்று நாம் இவ்வாழ்க்கையில் நல்லமல்களை செய்வோமாக இருந்தால் அந்த நல்லமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பிரதிபலிப்புகளை உண்டாக்கி தரும். எங்களுடைய வம்சங்களில் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பரம்பரைகளில் அல்லாஹ் நல்ல வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் தெளிப்பையும் அல்லாஹ் உண்டாக்கி தருவான் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் மீதானவர்களே. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாம் மறந்துவிடக் கூடாது. அது எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை ஒன்றோ சொர்க்கம் என்று ஒன்றோ நரகம் என்று ஒவ்வொரு நொடியும் தீர்மானிக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை அமானிதமானது. இந்த வாழ்க்கையை வாழுவதற்கு அல்லாஹ் குர்ஆன் மாத்திரமல்ல, நபியவர்களை அனுப்பி நபியவர்களை வாழுவதற்கு கற்றுக் கொடுத்து அல்லாஹ் அந்த வாழ்க்கையை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அது போன்று நாம் வாழுவதற்கு தான். ஒரு சில கடமைகள் இபாதத்துகள் மட்டுமல்ல அல்லாஹுவின் எதிர்பார்ப்போம். நாம் எவ்வாறு வணக்கங்களை அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் அமைக்க வேண்டுமோ, இது போன்று மேலானவர்களே எங்களுடைய தொழில் துறவுகள் அல்லாஹுடைய கட்டளை போன்று மாற வேண்டும். எங்களது குடும்ப வாழ்க்கை அல்லாஹுடைய கட்டளை போன்று மாற வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹுடைய திருப்தி பிரகாரம் அமைப்பதுதான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்கின்றது மீதானவர்களே. எனவே இந்த வாழ்க்கையில் நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் மீதானவர்களே, அது எங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய வம்சாவளிகளிலே அது மிகப்பெரிய பிரதிபலன்களை உண்டாக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதி. மேலானவர்களே, மன் கான மின்கும் யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இந்த அளவுக்கு நபியவர்கள் வலியுறுத்தி இதை கூறினார்கள் என்றால், கூறினார்கள், அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்கின்றதா, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா, கியாம நாள் என்பதை அல்லாஹ் உண்டாக்குவான் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா. இந்த நம்பிக்கை இருந்தால் இந்த விடயத்தை பேணிக் கொள்ளுங்கள், இந்த விடயத்தை பேணிக் கொள்ளுங்கள். அவர் எதை பேண வேண்டும், அவரது பேச்சு
அவரது நாவும் ஒழியக்கூடிய வார்த்தைகளில் நலவை மாத்திரம் தேர்ந்தெடுத்து பேசட்டும், நலவை தவிர வேற எந்த ஒன்றையும் பேசக்கூடாது என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய பேச்சுடைய விதத்தையும் நபி அவர்கள் கட்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் மிக பாரிய விடயம் எங்களுடைய பேச்சு. எங்களுடைய பேச்சு என்று வரும் பொழுது எங்களுடைய பேச்சை சார்ந்ததுதான் எங்களுடைய எழுத்தும். அன்பானவர்களே, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்று அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. எங்களுடைய பேச்சு எங்களுக்கு அடக்கம், எங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஒழுக்கம், எங்களுடைய பேச்சு வார்த்தையில் கட்டாய கடமைகள் எது என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். பேச்சு என்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டல்களை காட்டி தந்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட்டோம். மேலானவர்களே, ஒரு விடயத்தை சுருக்கமாக நான் கூறிக்கொள்கிறேன். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது. மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கும் பொழுது கிடைக்கப்பெற்ற பெரும் ஆச்சரியமான செய்தி, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எந்த அளவு பிரதிபலிப்பை உண்டாக்கும் என்றால், உலமாக்கள் கூறுகிறார்கள், அடியான் பேசக்கூடிய ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை அவனது வாழ்க்கையே மாற்றிவிடும், வாழ்க்கையின் யதார்த்தத்தை பிரட்டிவிடும், சொர்க்கம் நரகம் என்ற தீர்ப்பை மாற்றிவிடும். ஒரு ஒரு மனிதர் இருந்தார், அபு மஹ்தூரா, இஸ்லாத்தை ஏற்றிருக்காத ஒரு ஒரு வாலிபன், ஒரு வாலிபன். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் அவர் செய்த ஒரு செயல்தான் ஹதரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹுடைய அதானை கேட்டு ஹதரத் பிலாலை கேவலப்படுத்துவார்கள், கேலி செய்வார்கள். பிலால் அதான் செல்லுவதை போன்று அந்த அபு மஹ்தூரா எனக்கூடிய அந்த சகோதரர் பின்னால் சஹாபியாக மாறினார். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன் அந்த அதானை கேலியாக மொழிவார், எல்லா இடங்களிலும் கேலியாக மிக அதிக அதிகமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக கூறி வந்தார். அந்த மனிதருக்கு, அந்த வாலிபருக்கு அல்லாஹ் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் பெரியவன் என்று அதிகமாக மொழிந்ததால் கேலிக்குதான் மொழிந்தார், உண்மையாக மொழியல்ல, கேலியாக மொழிந்ததை அல்லாஹ் எந்த அளவு உயர்த்தினான், அவரது வாழ்க்கையை மாற்றிவிட்டான் என்றால், அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து மக்காவுடைய ஒரு முஅத்தினாக அல்லாஹ் மாற்றினான். அவர் மாத்திரமல்ல, அவரது குழந்தைகளையும் அல்லாஹ் முஅத்தினாக மாற்றினான். மேலானவர்களே, நாம் அனைவரும் ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது அந்த இபாதத்துடைய நீயத் எண்ணத்தை வாயால் மொழிவோம். மொழிவது சுன்னத் என்பார்கள். ஏன் மொழிகிறோம்? அந்நியா பில் கல்ப், எண்ணம் என்பதே ஒரு இபாதத்துக்கு நாம் வைக்கக்கூடிய நீயத், அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஏன் நாவால் மொழிகிறோம்? மேலானவர்களே, நாவால் மொழிவதின் எண்ணத்தை, ஒரு இபாதத்துடைய நீயத்தை நாவால் மொழிவதற்குரிய காரணம் அல்லாமா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், நாம் நாவால் மொழியும் பொழுது எங்களுடைய உடம்பு அந்த செயலை செய்வதற்கு உற்சாகப்படும், அதற்கு தயாராகும். மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் செல்ல வரக்கூடிய விடயம், எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இதனால்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள், அவசரப்பட்டு வாய் முந்தி பேசிவிடாதீர்கள், வார்த்தையை செலுத்தி விடாதீர்கள். நிச்சயமாக வாளால் ஒரு மனிதனை அடிப்பதை விட, ஒரு ஆயுதத்தால் ஒரு மனிதனை தாக்குவதை விட, நீ பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரும் காயத்தை, மிகப்பெரும் சந்தோஷத்தை சில நேரம் அது உண்டாக்கி வைக்கும். அன்பானவர்களே, நேசத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் பேசக்கூடிய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையே பிறட்டி விடுமாக இருந்தால் நானும் நீங்களும் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏந்த வாழ்க்கையில நான் பேசக்கூடிய வார்த்தைகள்ல இஸ்லாம் காட்டி தந்த ஒழுக்கங்கள் எந்த அளவு இருக்கின்றது? இஸ்லாம் காட்டி தந்த ஒழுக்கங்கள் எந்த அளவு இருக்கின்றது? வார்த்தையில் பேண வேண்டிய சுண்ணத்துகள் எந்த அளவு இருக்கின்றது? வார்த்தையில் பேண வேண்டிய வாஜிபுகள், கட்டாய கடமையான சில வார்த்தைகள் எந்த அளவு பேணப்படுகின்றது? வார்த்தையில் இருக்கக்கூடிய ஹராமானவைகள் எந்த அளவு பேணப்படுகின்றது? அன்பானவர்களே, நேசத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பேச்சாற்றலை தந்திருக்கின்றான் என்றால் அதற்கும் அல்லாஹ் பாவிக்கக்கூடிய பாவினை முறையை அல்லாஹ் கற்றுத்தந்துதான் இருக்கிறான். அதில் குர்ஆனில் அல்லாஹ் எங்களுடைய பேச்சுடைய சட்டத்தில் அல்லாஹ் செல்லக்கூடிய மிக பெரும் செய்தி முதலாவதாக அல்லாஹ் செல்லுவது, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். முஃமினீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமினீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் முஃமினீனை பற்றி அல்லாஹ் செல்ல போகிறான். அந்த வெற்றி பெறக்கூடிய முஃமினீன்கள் யார் தெரியுமா? ஹஜ்ஜன் செல்லல் அல்லாஹ், உம்ரா என்று பேசல் அல்லாஹ், நோம்பு என்று பேசல் அல்லாஹ், ஜகாத் என்று பேசல் அல்லாஹ். முதலாவது அல்லாஹ் செல்றது வெற்றியாளர்களான முஃமினீன்கள் யார் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் பக்குவம் காட்டுவார்கள். இரண்டாவது தொழுகை கடுத்ததாக அல்லாஹ் பேசக்கூடியது, வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். பேச்சு, பேச்சு, பேச்சுடைய ஒழுக்கம் என்ன ஒழுக்கம்? அனில் லஹ்வி முஅரிதூன், பேச்சில் வீணானவற்றை தவிர்ந்து கொள்வார்கள் வெற்றியாளர்கள். மேலானவர்களே, அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீணான பேச்சு என்பதற்கு அளவுமானமே கிடையாது. இன்று அதில் பக்குவம், அதில் பேணுதல், அதில் பற்று இந்த உம்மத் திறந்து விட்டார்கள். வீணானவைகளை பேசுவது, வரக்கூடிய தடைவை போக்குவது இந்த சமூகம் வீணான பேச்சுகளை கொன்றுதான். நோன்புடைய காலம் வந்தால் நோன்பை கழிப்பது வீணான பேச்சை கொன்றுதான். மஸ்ஜிதுக்குள்ளால் வந்தால் கூட, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்தால் கூட இக்காமத்துடைய நேரத்தை கழிப்பதற்கு இந்த சமூகம் எடுத்துக் கொண்டிருக்கும் ஆயுதம் வீணான பேச்சுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, வீணான பேச்சு என்பது உலகத்துக்கும் ஆகரத்துக்கும் புரோஷனமற்ற பேச்சு, ஹராமான பேச்சு கிடையாது. ஹராமான பேச்சுடைய சட்டம் வேறு. பிரயோஜனமற்ற வார்த்தைகள். ஒரு யாபகம், பத்ருடைய யுத்தம் முடிந்து உஹதுடைய யுத்தம் நடைபெற்றிருக்கின்றது. மேலானவர்களே, ஒரு ஒரு வாலிபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் கூறுகிறார்கள், உஹதுடைய யுத்த களம் முடிந்து நாங்கள் பார்த்தோம், ஒரு வாலிபர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வாலிபர், லேசான செய்தி கிடையாது, ஒரு வாலிபர் சுப்ஹானல்லாஹ். அனஸ் ரழியல்லாஹு கூறுகிறார்கள், நாங்கள் அனைவரும் அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் சூழ்ந்துட்டோம். சிங்கருக்குள்ள தாய்க்கு இந்த செய்தி கேள்விப்பட்டது கணம், தாயோடோடி வந்து அந்த ஷஹீத், உஹதுடைய யுத்தத்தில் உயிர் தியாகம் செய்த அந்த வாலிபனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அந்த வாலிபனுடைய தலையில் படிந்திருந்த தூசியை தட்டி கொண்டிருந்தான். கவலைக்கு மேல கவலை, சின்ன புள்ள, வாலிபன் திருமணம் முடித்தது கூட கிடையாது, சாதாரண குழந்தை தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றான். இந்த ஏக்கத்தில் அந்த தாய் பக்கத்தில் அமர்ந்து அந்த குழந்தையுடைய உடம்பை தடாவி கொண்டிருக்கும் பொழுது கிடைத்த மிகப்பெரிய ஆச்சரியம், வயிற்றை தடாவி பார்த்தால் அந்த தாய் அல்லாஹ்வின் மீது சாட்சியாக கூறுகிறேன். மேலானவர்களே, தாய் ஜுப்பாவை அகட்டி பார்த்தது கணம் அந்த வாலிபன் தனது வயிற்றில் பசியுடைய காரணத்தினால் ஒரு கல்லை கட்டின வண்ணம் யுத்தம் செய்து தான் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். பசி, பசியோட யுத்த களத்துக்கு வந்து யுத்தம் செஞ்சு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அந்த தாய் கண்டது கணம் அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், யா புனைய ஹனி அன் லக், யா புனைய ஹனி அன் லக் அல் ஜன்னா, மகனே உனக்கு சுபசூகம், உனக்கு நன்மாராயம், நீ பாக்கியசாலி, உனக்கு சொர்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்றார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றிருந்தார்கள். நபி அவர்கள் இந்த தாயுடைய இந்த நன்மாராயத்தை கேட்டது கணம் அந்த தாயை பார்த்து கூறினார்கள், தாயே இந்த வாலிபனை பார்த்து சொர்க்கவாதி என்று உனக்கு எவ்வாறு சாட்சி சொல்ல முடிந்த, சாட்சி சொல்லுவதற்கு தைரியம் பிளந்தது என்று கேட்டார்கள். இவ்வளவு தியாகத்துடன் ஷஹீதாக்கப்பட்ட வாலிபனை பார்த்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செல்லுவதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கின்றது என்று கேட்டுவிட்டு கூறினார்கள், மாயுதரிக் லஅல்லஹு கான யதகல்லம் ஃபீமா லா யஅனீ, லஅல்லஹு கான யதகல்லம் ஃபீமா லா யஅனீ, வாழ்க்கையை ஷஹீதாக்கி ஷஹீதாக தனது உயிரை அர்ப்பணம் செய்த அந்த சின்ன வாலிபனை பார்த்து நபி அவர்கள் கூறினார்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் தேவையற்ற பேச்சை பேசியிருப்பார், அதனால் அந்த வார்த்தைகள் இவருக்கு சொர்க்கத்துக்கு தடையாக அமையுமே என்று அந்த தாயை கண்டித்தார்கள் என்றால், மேலானவர்களே, அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனசை தொட்டு கேளுங்கோ, மனசோட பேசுங்கோ, ஏன் உங்களோட பேச்சுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு வீணானத பேசினருக்கு அந்த வாலிபனுடைய விடயத்தில் நபியவர்கள் இந்த அளவு கடினமாக பேசினார்கள் என்றால் எத்தனை ஹராமானதைகளை பேசுறோம், எத்தனை அல்லாஹ் கூடாது என்ற செயல்களை பேசுறோம், அந்த பேச்சின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது, எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு போறாங்க, எத்தனை பேர் வேதனைகள் அனுபவிக்கிறாங்க, சிந்திக்க கூடாதா? பேச்சுடைய ஒழுக்கத்தை எடுக்க கூடாதா? எங்க போறோம்? அல்லாமா இப்னுல் கையும் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு இடத்தில் எழுதுறாங்க, அடியானே நீ வாழ்க்கையில, நீ வாழ்க்கையில நீ பேசக்கூடிய பேச்சில கட்டுப்பாடு இருக்கணும், நீ பேசுற பேச்சில ஒழுக்கங்கள் பேணப்படணும், சுண்ணத்துகள் பேணப்படணும், பாதிப்புகள் பேணப்படணும், ஹராத்தை தவிர்த்து கொள்ளணும். நிச்சயமாக நீ ஹராமான ஒரு கவலத்தை உண்டால், நீ ஒரு ஹராமான கவலத்தை உண்டால், நீ ஹராமான ஒரு கவலத்தை உண்டால் அது உனது உடம்புல பிரச்சனையை உருவாக்கும், அது உனது வாழ்க்கையில முசீபத்தாக மாறும். ஆனால் நீ பேசக்கூடிய ஹராம் இருக்குதே, நீ பேசக்கூடிய ஹராமான வார்த்தைகள் இருக்குதே, பேச்சில செய்யக்கூடிய ஹராமுகள் உனக்கு மட்டுமில்ல முசீபத்து, உன்னைய சூழ உள்ள குடும்பத்துக்கும் முசீபத்தை உருவாக்கும், உன்ற குழந்தைகளுக்கும் முசீபத்தை உருவாக்கும், உனது மனைவி மக்களுக்கும் முசீபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீ பேசக்கூடிய ஹராமானவைகள். சுப்ஹானல்லாஹ், யார் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, யார் நபியவர்களுடைய மனைவி, அவட சுத்தம், அவட பரிசுத்தத்தை குர்ஆன் அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஒரு கட்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாய்க்கு சலாம் சொன்னாங்க, வந்து நபி அவங்களுக்கு சொன்னாங்க, உங்களோட மனைவி ஆயிஷாவுக்கு செல்லுங்கோ, ஏந்த சலாம் நான் சலாம் சொன்னதாக செல்லுங்கோ. யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த பரிசுத்தமான பெண் எங்களது தாய் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவங்களோடு உட்கார்ந்திருக்க கொள்ளே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சஃபியா உங்களோட மனைவி சஃபியா அவ கொஞ்சம் கட்டையானதா என்றா, அவ கொஞ்சம் கட்டையான மனசு என்றா, குறைசல்ல குத்தத்தை போட்டு கொடுக்கல, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு செல்லல்ல, அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கோளும், அல்லாஹ் மன்னிக்கோளும். அந்த அந்த தாய் கட்டையான வந்தாங்க. அதே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா லக்கது குல்தி லக்கது குல்தி கலிமத்தன் லவ் முஜிஜத் பிஹா மாஉல் பஹர். ஆயிஷா நீ சொன்ன வார்த்தை இருக்குதே தானே தாயே, ஹஜ்ரத் சஃபியா கட்டையானவள் என்று சொன்னாய். இந்த வார்த்தை எவ்வளவு பாரமானது, எவ்வளவு சுமையானது என்று சொன்னா, அந்த வார்த்தைய அல்லாஹ், அந்த வார்த்தைய அல்லாஹ், கடல் எவ்வளவு விசாலம், கடல் தண்ணியோடு அந்த வார்த்தையை கலந்து விட்டால் இந்த கடல் துருவாடையாக மாறிவிடும் என்றார்கள். இந்த கடல் தண்ணி நாத்தம் அடிக்கக்கூடிய அளவுக்கு மோசமடைந்து விடும் என்றார்கள் அந்த ஒரு வார்த்தை. மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, கட்டையானவள் என்றதுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்றிருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நானும் நீங்களும் ஏந்த உங்களோட பேச்சில பதார்ல எங்கட நண்பர்களோட எங்கட மொபைல்ல எங்கட தனிமையில அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. இந்த மனைவியோட நான் எப்படி பேசுறேன், இந்த மனைவியோட நான் இப்படி பேசுறேன், மனச நோவடிக்கக்கூடிய எத்தனை வார்த்தைகள். நான் என்ன சொல்றது, வார்த்தைகள் இல்லமேலானவர்களே, ஹராமான வார்த்தைகள், ஹராமான வார்த்தைகள் சமூகத்தில் சர்வ சாதாரணமாக பறந்து விரிஞ்சிருக்கு. இது போதும் இந்த சமூகத்துடைய சோதனைக்கு மேலானவர்களே. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. பேச்சில ஒழுக்கத்தை பேணுங்கோ, பேச்சில ஹராம் ஹலாலையாவது குறைஞ்ச பட்சம் பேணுங்கோ. ஹதரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நோயாளிய பார்க்க போனாங்க, ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்க போனாங்க. பக்கத்துல உட்கார்ந்து கொண்டே இமாம் அஹ்மது சுகம் விசாரிச்சு கேட்டாங்க, அடியாரை நீங்க எங்க மறந்தெடுத்தீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இன்ன வைத்தியர் இடத்துல நான் போய் மறந்தெடுத்திருக்கிறேன் என்றான். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யோசிக்கல, அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க, உங்களோட இந்த நோய்க்கு, உங்களோட இந்த நோய்க்கு அந்த டாக்டரை விட, அந்த வைத்தியரை விடவும் இந்த வைத்தியர் வேறொரு வைத்தியர்த பேரை சொல்லி சொன்னாங்க, அந்த வைத்தியரிடத்துல போயிருக்கலாமே, அது நல்லா இருந்திருக்கும் என்றாங்க. சற்று நேரம் கதச்சி கொண்டு இருக்கின்ற அந்த நோயாளி திரும்பி பார்க்கிறாங்க, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முகம் எல்லாம் மாறி இருக்குது, முகம் எல்லாம் மாறி இருக்குது, ஏதோ ஒரு துடிப்போட இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பதட்டத்தோட இருக்கிறாங்க. கேட்டாங்க நோயாளி, மௌலானா இமாம் அவர்களே, எதற்காக நீங்க பயத்தோடு இருக்கிறீங்க, என்ன விடயத்துல கடமாற்றத்தோடு இருக்கிறீங்க? சொன்னாங்க, அல்லாஹ் என்னைய மன்னிப்பானோ தெரியா, நான் பெரியோரு பாவத்தை செஞ்சிட்டேன் என்றாங்க, பெரியோரு பாவத்தை செஞ்சிட்டேன் என்றாங்க. நோயாளிக்கு சரியான ஆச்சரியம். கேட்டாங்க, இமாம் அவர்களே நீங்க என்ன பாவம் செஞ்சிட்டீங்கன்னு கேட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, நான் உங்களுக்கு வைத்தியம் செஞ்ச, உங்களோட நோய் குணமாகணும் என்று உங்களுக்கு மாத்திரைகள் தந்த அந்த முதலாவது வைத்தியரை பத்தி, அந்த வைத்தியருடைய விடயத்துல மிக பெரும் ஒரு அவதூறு நான் சொல்லிட்டேன், அதுதான் அந்த அவதூறு தான், அவரை விட இவர் சிறந்ததென்றேன். அவரை விட வேறொரு வைத்தியரை காட்டி அவர் சிறந்தது என்று சொன்னேனே, இது மிக பெரும் பாவம் என்று விட்டு அஹ்மது பின் ஹம்பல் அதற்கு பரிகாரமாக ரெண்டு அடிமைகளை உரிமை விட்டார். கேட்டாங்க, மௌலானா அவரை விட இவர் சிறந்தது என்றது பாவமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, அது பெரிய பாவம். நான் செல்லிருக்கணும் எப்படி தெரியுமா, நான் பேசிருக்கணும் எப்படி தெரியுமா, உங்களோட நோய்க்கு இந்த வைத்தியரிடத்துல போங்கோண்டு தான் செல்லிருக்கணும், அவரை நான் மட்டம் தட்டிருக்க கூடாது என்றாங்க. மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வைத்தியருடைய விடயத்திலேயே இவ்வளவு பக்குவம் என்றா, இன்னைக்கு நாங்க பேசுகிற வார்த்தைகள், எங்களோட குழந்தைகளை வச்சுட்டு பேசுறோமே, எங்களோட மனைவி மக்களை முன்னால வச்சுட்டு பேசுறோமே, எத்தனை ஹராமான வார்த்தைகள். லேசாக நினைக்காதீங்க, இத சுத்தமாக நினைச்சிடாதீங்க. நபியவங்க சொன்னாங்க, கியாமத்து நாள்ல சில மக்கள் வருவாங்க, நல்லமல்களை சேர்த்து கொண்டு வருவாங்க, மலை போன்ற நல்லமல்கள் இருக்கும், ஆனால் அந்த முழு நல்லமல்களையும் அவர்கள் பேசின ஒரு ஹராமான பேச்சு முழு நன்மையையும் வீணாக்கி விடும் என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களே. அப்துல்லா இப்னு அவுன் என்ற கூடிய பெரியார், இமாமும் அப்துல்லா இப்னு முபாரக்குடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்கள் அப்துல்லா இப்னு அவுன். வீட்டுடைய மேல்மாடியில் இருக்கிறாங்க, வீட்டுடைய மேல்மாடியில் இருக்கிறாங்க. தாய் பணிய மாடியிலிருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறா, அப்துல்லா 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 என்று சத்தம் போட மேல்மாடியிலிருந்து அப்துல்லா இப்னு அவுன் சொன்னாங்க, லப்பைக்கவச அதைக்கயா உம்மி, தாயே இதோ ஆஜராகிவிட்டேன், உனக்கு நன்மாராயம், உனக்கு நன்மாராயம், இதோ ஆஜராகிவிட்டேன் என்று மேல்மாடியில் இருந்து பதில் சொல்லி ஓடி வந்தாங்க. வேலையை முடிச்சுட்டு தாய் தந்த பொறுப்பை செஞ்சுட்டு பஜாருக்கு போயிட்டு தனது பொக்கட் மணியால ரெண்டு அடிமையை உரிமை விட்டாங்க, ரெண்டு அடிமைகளை உரிமை விட்டாங்க. கேட்டாங்க சீடர்கள், அப்துல்லா எதற்காக இந்த ரெண்டு அடிமையை உரிமைடுறீங்க, என்ன பாவத்தை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் உரிமை விடுறதென்றது மேலானவர்களே, லேசான ஒரு ஹதியா இல்ல, லேசான ஒரு சதக்கா இல்ல. இந்த காலத்துல ஊடில்லாதவருக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கறத போல, வாகனம் இல்லாதவருக்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறத போல, அவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு அமல் தான் அடிமைகளை உரிமை விடுறது. கேட்டாங்க எதற்காக ரெண்டு அடிமை உரிமை விட்டீங்க, சென்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அவுன். என்ன சென்னாங்க தெரியுமா, உம்மை கூப்பிட்டதுக்கு நான் பதில் செல்லலன்னு செல்லல, சென்னாங்க தாய் என்னைய கூப்பிடும் பொழுது அந்த தாய் அழைத்த சத்தத்தை விடவும் நான் சத்தத்தை உயர்த்தி பேசிட்டேன் என்றாங்க. சத்தத்தை விடவும் என் சத்தம் உயர்ந்து விட்டது, இதற்கு பரிகாரமாகத்தான் நான் ரெண்டு அடிமை உரிமை விட்டேன் என்றா. மனசை தொட்டு கேளுங்களே, இந்த தாயும் இந்த தகப்பனும் ஆபத்து மேலானவர்களே, உம்மா கண்ணியப்படுத்துங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரஹீஸுல் முஃபஸ்ஸிரீன், லா தகுல் லஹுமா உஃப்பின், உங்களோட தாய தகப்பனை பார்த்து உஃப்பென்று சொல்லாதீங்க. உஃப்பென்ற அர்த்தம் சீ என்று வாங்க. மேலானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, உஃப்பென்றதை விட சின்னொரு வார்த்தை இருக்குமாக இருந்தா அல்லாஹ் அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பான். உப்பென்றதை விட சின்னொரு வார்த்தை இல்லை. உம்மை வாப்பவ மனசு நோகிக்கிறதுக்கு, உம்மை வாப்பட பேச்சுடைய ஒழுக்கமின்மையில உப்பெண்டு செல்றதை விடவும் சின்னொரு வார்த்தை இல்லை. கேட்டாங்க உப்பெண்டா என்ன அர்த்தம் போலான்னு கேட்டாங்க. யா இப்னு அப்பாஸ் இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா, உம்மா இறீங்களே, வாப்பா கொஞ்சம் இறீங்களே, படிச்சுட்டு வரேன் என்றீங்களா, வேலையை முடிச்சிட்டு வரேன் என்றீங்களா, ஏதா குழந்தை என்ன கையில் இருக்குது நான் வச்சுட்டு வரேன் என்றீங்களா, இல்ல இல்ல இது இல்ல வார்த்தை உப்பென்றது, இதை விட சொப்பம். என்ன சொப்பம் அப்பா சொன்னாங்க என்ன தெரியுமா, உப்பென்ற வார்த்தை உம்மை கூப்பிடக்கொலே, நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க, நீங்க ஒரு சோழில இருக்கிறீங்க, தாய் உங்களை கூப்பிடுறா, நீங்க பதில்ல ஒன்றும் செல்லல, சத்தத்தை உயர்த்தி ஒன்றும் பேசல, உங்களோட வாயால சத்தம் வரல, உங்களோட மனசுல ஒரு ஏக்கம் வந்துச்சு, ஆ இப்படி ஆ ஆ பாப்ப கூப்பிட்டாரா, உம்மை கூப்பிட்டுட்டாவா, ஆ என்ற அந்த சத்தம் தான் உப்பு என்பது என்றாங்க.
உப்புன்றது வாயில வரக்கூடிய அந்த காற்று என்றாங்க.
கொஞ்சம் யோசிங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நாங்க நினைச்சு கொள்ள கூடாது, நாங்க நிரந்தரமா வாழ வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் தானே, அல்லாஹ் விசாரிப்பான் தானே, என்ன பேசினா என்று கேட்க மாட்டானா? பேசி அதற்குரிய விசாரித்து அதற்குரிய கூலிய தரமாட்டானா? அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றேன், பேச்சுடைய ஒழுக்கத்தில் உண்டு, வீண் பேச்சுகளை விடுங்கோ, ஹராமாகவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கோ. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக் கொள்றேன், அது மிக பொருத்தமானதாக இருக்கும். இது நீண்டொரு தலைப்பு மேலானவர்களே, நீண்டொரு தலைப்பு, இதுல ஏராளம் பேசியிருக்கு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்குவானா, வாழ்க்கையில அமருக்குரிய பாக்கியத்தை செய்வானா? ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். குறைஞ்சபட்சம் உங்களோட வாழ்க்கையில அடுத்தவங்கட மனசு உடைக்கிற மாதிரி பேசாதீங்க, வெட்டி பேசாதீங்க, மனச உடைச்சி பேசாதீங்க. அதே உங்களுடைய நண்பர்கள விஷயத்தில் இல்ல நான் சொன்னது, நண்பர்கள் அது நெருக்கமானவர்கள், உங்களோட மனைவிட விஷயத்துல நான் செல்லல்லது. எந்த அளவுக்கு நான் இத உங்களிடத்துல இத நம்பியவங்க எதிர்பார்த்தாங்கன்னா, உன்னை எதிரிக்கிட்ட கூட நீ மனசுடைச்சு பேசிடாது. மனைவி ஒரு பக்கம், ஏண்ட குழந்தைகள் இன்னும் ஒரு பக்கம், ஏண்ட நண்பர்கள் ஒரு பக்கம், ஏண்ட எதிரியிடத்துல கூட நான் உடஞ்ச பேச்சு பேசக்கூடாது மேலானவர்களே, மனச உடைச்சி பேசிடக்கூடாது மேலானவர்களே. பாருங்க ஒரு கட்டம், நபியவங்களோட மஜ்லிஸுக்கு யூதர்கள் வந்தாங்க. யூதர்கள் இப்படியாப்பட்ட யூதர்கள் தெரியுமா, எவ்வளவு கடினமான யூதர்கள் தெரியுமா? நபியவங்களை கண்டடிக்கே பதுவா தான் செஞ்சாங்க. இப்படியாப்பட்ட கடினமானவர்கள் நபியவங்களை அப்பதான் முதலாவது சந்திக்கிறாங்க. அவங்க கண்டது கணம் முதலாவது சின்னதே, அச்சாமு அடைக்கு உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றாங்கண்டா. மனசை தொட்டு கொஞ்சம் கேளுங்களை, எப்படியாப்பட்ட கடினத்தோட பேசியிருப்பாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்வானா? மேலானவர்களே, நபியவங்களோட உயர்ந்த தன்மைதான், நபியவங்களோட உயர்ந்த தன்மைதான் பேச்சில ரொம்ப பக்குவமா இருப்பாங்க, பேச மாட்டாங்க, அதிகம் அமைதியாகத்தான் இருப்பாங்க. நான் என்ன சொல்றது உங்களிடத்துல வந்து பேசுறாங்க, அந்த யூதர்கள் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று எல்லாரும் இருக்கிறாங்க. சூழ சகாபாக்கள் ஹாதரத் ஆயிஷா ரலியல்லாஹ் மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க. மனைவி இவர் பதுவா செய்யறார் வந்து, ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒரு பெரிய ஒரு கோஷ்டி. எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹ் பக்கத்தில் இருந்ததுனால அவ காவேசப்பட்டு அவ அதுக்கு பதில் கொடுத்துட்டா, சொன்னாங்க உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு லானத்து உண்டாகட்டும், இவ்வளவு அன்பான பண்பான நபியவங்களுக்கு பதுவா செய்றீங்களா நீங்க, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காணல, அமைதியாக இருக்கல, அவங்க பதிலு ஏத்தினாங்க, அதுக்கு பதிலாக ஆயிஷா ஏத்தினாங்க, அது சரியானது தான், பழிக்கு பழி எடுத்துட்டாங்க என்று பொறுமையாக இருக்கல. ஆயிஷா நாய பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா ஏம்மா நீ இப்படி பேசினது என்று கேட்டாங்க. தாயே ஏம்மா நீ இப்படி பதிலுக்கு கொடுத்தாய், பதிலுக்கு நீ அவர்களுக்கு பதிலாக ஏசினா என்று கேட்டாங்க. ஆயிஷா சொன்னாங்க, யார சூழல்லா அவங்க உங்களுக்கு ஏசி நேற்று நீங்க காணலையாண்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா நான் அதை கேட்டேன்தான், ஆனா அதுக்கு நான் பதில் சொன்னேன் எப்படி என்று தெரியுமாண்டா. ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சூழல்லா நீங்க எப்படி யார சூழல்லா பதில் சொன்னீங்க? நபி அவங்க சொன்னாங்க, நான் நாசமின்றத செல்லல்ல, நான் நாணத்தின்றத செல்லல்ல, நான் சின்னது அழைக்கும், நீங்க சின்ன வார்த்தை அழைக்கும், உங்களுக்கும் அது உண்டாகட்டும் என்றுதான் சொன்னேன். நாசம் என்றதை கூட நான் செல்லல்ல, அழிவு என்றதை கூட செல்லல்ல, உங்களுக்கும் உண்டாகட்டும் என்றுதான் நான் சென்னேனே ஒழிச்ச, அதுக்கு பதில் கொடுக்காதீங்க என்று சொன்னாங்கண்டா. மேலானவர்களே, அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொஞ்சம் மனசை தொட்டு கேளுங்களே. பேச்சு அழகாக்குங்கோ, பேச்சை இன்பமாக்குங்கோ. மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், சில நேரம் சுமையாக இருக்கும், அடுத்தவங்கள மனசை சந்தோஷப்படுத்துங்கோ, அடுத்தவங்கள மனசை சந்தோஷப்படுத்துங்கோ. அபு சுரைஹுல் ஹானி என்ற சஹாபி முக்கியமானவர் வந்து சென்னார், யார் சூழல்லா எனக்கு ஒரு அமல படிச்சு தரணும், நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஆழமா இத பதிய வச்சுக்கோங்க. கேட்டாங்க அபு சுரைஹுல் ஹானி, கேட்டாங்க எனக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கி தரக்கூடிய ஒரு அமல படிச்சுட்டாங்க, நான் மௌத்தாகினா எனக்கு நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும் அந்த ஒரு அமலின் மூலமாக, எனக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி தரக்கூடிய ஒரு அமல படிச்சுட்டாங்களே யார சூழல்லா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா மேலானவர்களே, என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா மேலானவர்களே, நபியவங்க ஒன்றும் சொல்லல, நபியவங்க சொன்னாங்க உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு தீபுல் கலாம், தீபுல் கலாம், தீபுல் கலாம் உண்ட வார்த்தையை நீ அழகாக்கி கொண்டாங்க. தீப் என்றது வாசம், இதுக்கு உலமாக்கள் செல்றாங்க உண்ட பேச்சில வாசத்தை உண்டாக்கு, நீ பேசுற பேசி நீ பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களோட மனசை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களோட மனசை சந்தோஷப்படுத்தணும், அந்த சந்தோஷம் சொர்க்கத்தை வாஜிபாக்கும் என்றார்கள். மீலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி குறைஞ்சபட்சம் மனைவிகளோட மனசை சந்தோஷப்படுத்துங்க, வார்த்தையால சந்தோஷப்படுத்துங்க, குழந்தைகளுடைய உள்ளத்தை வார்த்தைகளால சந்தோஷப்படுத்துங்க. மனசை உடைச்சிடாதீங்க, மனசை நோவிச்சிடாதீங்க, உள்ளங்களை உடைச்சு போட்டுடாதீங்க. நீங்க நினைக்க மாட்டீங்க அந்த வார்த்தை எவ்வளவு முசீபத்தென்று. நிச்சயமாக செல்றேன், நிச்சயமாக செல்றேன், குர்ஆன் ஹதீஸ சாட்சியாக வச்சு செல்றேன். நபிய அவங்களோட மஜ்லிஸ்ல ஒரு பெண்ணை பத்தி பேசினாங்க, சௌவாமத்துன் கௌவாமத்துன், இரவெல்லாம் நோம்பு பிடிச்சா அந்த மனுஷன், பகலெல்லாம் நோம்பு பிடிப்பா, இரவெல்லாம் நின்று வணங்குவா அந்த மனுஷன், பெரிய வணக்கச்சாலை, பெரிய வணக்கச்சாலை. கேட்டாங்க யார் சூழல்லா அவவ பத்தி உங்க கருத்தை செல்லுங்களே இருந்தாங்க, அவவ பத்தி உங்க கருத்தை செல்லுங்களே, ராவெல்லாம் நோம்பு, பகலெல்லாம் பகலெல்லாம் நோம்பு, இரவெல்லாம் நின்று வணக்கம், உங்களோட அபிப்பிராயத்தை பத்தி கொஞ்சம் செல்லுங்களே இருந்தாங்க. நபியவங்க அமைதியாக இருக்கும் பொழுது ஒருத்தர் எழுந்தி சொன்னார், யார சூழல்லா அவர் ரொம்ப பேணுதலான மனுஷே, ரொம்ப பேணுதலான மனுஷே, ஆனா கைர அண்ணி தூதி ஜாரஹா, அவட சில வார்த்தைகள் இருக்குது அவ அடுத்தவங்களோட பேசக்கொள்ளே, பக்கத்தூட்டு மனுஷி அல்லது அவட நண்பர்கள், அவட நேசத்துக்குரியவர்கள், அவட குடும்பத்துக்குரியவர்களோட பேசும் பொழுது அவட வார்த்தை கொஞ்சம் ஹார்டானது, கடினமானது, அடுத்தவங்களோட மனசை நோவிச்சிடும் அவட வார்த்தைண்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஒரே ஒரு செயலைத்தான் கேட்டாங்க, கேட்டுட்டு சொன்னாங்க அன்பானவர்களே, சொன்னாங்க மடுத்தவர்களுடைய மனதை உடைப்பவளாக அவள் இருந்தால் அவளுடைய எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான், கபூல் செய்ய மாட்டான், அல்லாஹ் அந்த பெண்ணை நரகத்துக்குரியவராக மூத்தாக்குவான் என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், எனவே நானும் நீங்களும் எங்கட பேச்ச சீராக்கி, எங்கட குழந்தைகளுடைய பேச்ச சீராக்கி, எங்களுடைய பெண் மனைவி மக்களுடைய பேச்சுகளை இஸ்லாம் செல்லக்கூடிய ஒழுக்கம் பிரகாரம் அமைத்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உலக முஸ்லீம்களது பாவங்களை மன்னித்து அருள் புரிஞ்சிருயா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நீ கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ், வாழ்க்கையில பக்குவத்தையும் கேளுதலையும் நசீபாக்கி தந்திரியா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள்ல நல்லவர்களுடைய அன்பை போட்டுடியா அல்லாஹ், அதனுடைய கண்ணியத்தை போட்டுடியா அல்லாஹ், அதனுடைய மதிப்பை உண்டாக்கி தந்திரியா அல்லாஹ், பாவங்கள்ல விருப்பம் உண்டாக்கி தாயா அல்லாஹ், பாவங்கள்ல விருப்பம் உண்டாக்கி தாயா அல்லாஹ், அதனுடைய இழிவு எங்களுடைய மனசுக்கு விளங்கப்படுத்திரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இரக்கத்துக்குரியவனே, எங்களுடைய நாட்டு நிலைமையை சீராக்கி தந்திரியா அல்லாஹ், நாங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகள், தெரியாமல் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் குற்றமாக குடித்து எங்களை என்னை சோதிச்சிடாதையல்லா, எங்கட குழந்தைகளுடைய வாழ்க்கையை சோதனைக்குள்படுத்தி விடாதையல்லா, ரப்பே ரஹ்மானே மன்னிச்சுவியல்லா, நீ மன்னிக்காட்டி மிக பெரும் நஷ்டவாளிகள் யல்லா, எங்களை என்னை மன்னிச்சு எங்கள் மீது அருள் புரிஞ்சிறியல்லா, எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி தந்திரியல்லா, எங்கட குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி கொடுத்துறியல்லா, செழிப்பாக்கி கொடுத்தறியா. எங்கள் எத்தனையோ பேர் கடனாளிகள் இருக்கிறாங்க, கடனாளிகளுடைய கடன் சுமைகளை நிவர்த்தி செஞ்சு வச்சிருக்கியா. தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் யாழ்லா, தேவையை நீ பூர்த்தி செஞ்சு வச்சிருக்கியா. நோயாளிகள் இருக்கிறாங்க யாழ்லா, சிரமத்தோட வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க யாழ்லா, அந்த நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்திறியா. யாழ்லா முஸ்லீம்களுடைய தொழில் துறவுகள்ல நீ அபிவிருத்தி செஞ்சிருக்கியா, அதை நீ பாதுகாத்து வச்சிருக்கியா. அந்நியவர்களை சாட்டி விடாத யாழ்லா, அந்நியவர்களை சாட்டி விடாத யாழ்லா. நாங்க பலகீனமான மக்கள் யாழ்லா, பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில யாழ்லா சிறுபான்மையாக இருக்கிறோம் யாழ்லா. நாங்க சின்னொரு கூட்டம் இருக்கிறோம் யாழ்லா, எங்களுக்குள்ளாலேயே பிளவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது யாழ்லா. ஷியாக்கள் காதியானிகள் என்றே பயங்கரமான யாழ்லா ரப்பே ரஹ்மானே, பயங்கரமான பிறக்குகள் பிரிவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறாங்க யாழ்லா. யாழ்லா அந்த பிரிவுகள் அடிச்சிருயாழ்லா, அந்த பிரிவுகள் அடியோடு எடுத்துறியாழ்லா. அவர்களுக்கு ஹிதாயத் என்ன செய்வாக்கியாழ்லா. முஸ்லீம்களையும் முஸ்லீம்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் நீ பாதுகாத்து தந்திரியாழ்லா. குறிப்பாக இந்த நாட்டுடைய நிக்காஹுடைய வக்குப்புடைய சொத்தை பாதுகாத்து தந்திரியாழ்லா. எங்கட குழந்தைகளுக்கும் கைரான முறையில நீ விரும்பக்கூடிய முறையில அந்த சட்டங்களை இடம்பெயர்த்திரியாழ்லா. அதுல நாசங்களை உண்டாக்கி விடாதையாழ்லா. அதுல அக்பர் சொற்பவர்களுடைய இச்சைகளை முன்வைத்து அந்த சட்டத்துல மாற்றங்களை உண்டாக்கி விடாதையாழ்லா. சோதனைகளை உண்டாக்கி விடாதையாழ்லா. அதை பாதுகாத்து தந்திரியாழ்லா. எங்களுக்கு பாதுகாத்து தந்திரியாழ்லா. நாட்டு உடைமைகளை பாதுகாத்து தந்திரியாழ்லா. யாழ்லா உலகளாவிய முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்யலாம். யாழ்ல எத்தனையோ மக்கள் சிரமத்தோட வாழ்றாங்க யாழ்லா, தண்ணீரோட வாழ்றாங்க யாழ்லா, இரத்த கரைகளோட வாழ்றாங்க யாழ்லா. உம்மத்தே முஹம்மதியாவுக்கு உதவி செய்யலாம், உம்மத்தே முஹம்மதியாவுக்கு உதவி செய்யலாம், உம்மத்தே முஹம்மதியாவுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தெரியலாம், அவர்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செஞ்சிருயாழ்லா. யாழ்லா ரப்பே ரஹ்மானே, எங்கட வார்த்தைகளை சீராக்கிடையாழ்லா, எங்கட வார்த்தைகளை சீராக்கிடையாழ்லா. எங்கட வார்த்தைக்கு சொந்தக்காரன் நீ யாழ்லா. நீ விரும்பும் பிரகாரம் ஈமானுடைய நீ விரும்பக்கூடிய வார்த்தைகளை பேசுறதுக்கு தௌஃபிக் செய்யலாம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.